மனிதர்களாகிய ஒவ்வொருவரையும் இறைவன் படைத்திருக்கக்கூடிய விதம் தனித்தனித்தன்மையுடையதாக இருக்கிறது. தனித்தன்மையோடு ஒவ்வொருடைய மனதையும் இறைவன் தனக்காக அமைத்திருக்கின்றான், அவனுக்காக அமைத்திருக்கின்றான். உங்களில் இரண்டு நபர்கள் நிச்சயமாக சமமானவர்கள் இல்லை. ஒவ்வொருவரையும் தனித்தனித்தன்மையுடையவர்களாக இறைவன் அமைத்திருக்கும் பொழுது இரண்டு நபர்கள் சேர்ந்து வாழ்வது என்பது அனுமதிக்கப்பட்டதில் இல்லை. இறைவனோடு ஒவ்வொருவரும் இணைந்து வாழ வேண்டுமே தவிர, நாம் எப்பொழுது மனிதர்களோடு இணைந்து வாழ்கின்றோமோ அப்பொழுது நாம் இறைவனை கைவிட்டுவிட்டோம், அல்லது நாம் இறைவனை நம்பிக்கை கொள்ளவில்லை. இறை உணர்வானது எப்பொழுதும் நமக்கு நம்முடைய சுவாசத்தில் புதுப்பிக்கப்பட்டு அவனுடைய கட்டளையாக நம்முடைய நெஞ்சங்களில் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய மூச்சிலும் இறைவனுடைய செய்தியானது அழகான புதிய செய்தியாக அவர்களுக்கு இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது தெளிவாக அறிய வேண்டும். அந்த செய்தி என்ன? வெளிப்படையான பொருள் அடிப்படையான செய்தியா, அல்லது மனதிற்கு சுகமான நற்செய்தியா? மனதிற்கு சுகமான அழகான செய்திகள். மனம் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அது பொருள் அல்ல. சுகம் என்று நீங்கள் உணரும் பொழுது, தேவையாக உணரும் பொழுது அதுவும் பொருள் அல்ல, ஆனால் உணர்வுக்கு உரியது. அழகான வாழ்க்கை என்பதும் பொருள் அல்ல, அது உணர்வுக்குரியது. நம்பிக்கை கொள்ள வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்பதன் மீது. யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தாங்கள் அறியாத ஒன்றின் மீது, ஆனால் அழகான செய்தியின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் என்னுடைய கட்டளை உங்களுக்கான வாழ்க்கையாக இறைவன் அமைக்கின்றான். அந்த கட்டளை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது, அழகான வாழ்க்கை. இந்த அழகான வாழ்க்கையை எந்த விதத்தில் நீங்கள் உணர்கின்றீர்கள் என்றால், ஒருவரை போன்று மற்றவர் உணர்வதில்லை, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான உணர்வு இருக்கின்றது. அழகு என்ற ஒரு சொல்லுக்கு நிச்சயமாக அதற்கான பொருள் வடிவம் கொடுத்து ஒரு விளக்கமோ வியாக்கியானமோ கொடுக்க முடியாது. நெஞ்சத்தில் நிறைவாக அழகான செய்தி என்று உணர முடியும், அவ்வளவுதான். இந்த வகையில் நமக்கு நம்முடைய இறைவன் நிச்சயமாக மாபெரும் இறையாற்றல் மிக்க, இறை உணர்வை கிரகிக்கக்கூடிய அந்த நெஞ்சத்தை அமைத்திருக்கின்றான். சுவாசம் என்பது மூச்சுக்காற்றல்ல, சுவாசம் என்பது இறை உணர்வு. ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கான கட்டளைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன, அவ்வளவு அழகான கட்டளைகள். சிறப்பான வாழ்க்கை வாடுங்கள் என்று, தனித்தன்மையோடு கூடிய வாழ்க்கையை வாடுங்கள். ஒவ்வொருவரும் மற்ற மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து வாடுங்கள். இது நமக்காக ஒவ்வொரு மூச்சிலும் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைகள் என்று அவர்கள் அறிகின்றார்களோ அதனை அவர்கள் பொருளாக கொள்ளாமல் அருளாக பார்க்க வேண்டும். உணவு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், அந்த உணவை ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது, அந்த உணவிலிருந்து நன்மைகள் எனக்கு முழுமையாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த உணவில் உணர்வு இருக்கின்றது, இறைவனுடைய உணர்வு, அந்த உணர்வு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது ஊட்டச்சத்தல்ல, உணர்வூட்டக்கூடிய மாபெரும் ஆற்றல் இறைவனுடைய உணவு பூமியில் விளையும் பொழுது. அந்த பூமி உணவை விளைவிக்கும் பொழுது வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இடைப்பட்ட ஒவ்வொன்று பொக்கிஷங்களும் அந்த உணவின் மீது இறங்குகின்றன. அதனை ஜீர்ணிக்கக்கூடிய திறன் நம்முடைய உணர்வில் அமைந்திருக்கின்றதே தவிர நம்முடைய குடல்களில் அமைந்தது இல்லை. ஜீரண உறுப்புகள் வெறும் உறுப்புகளாக பார்க்காதீர்கள், அது உணர்வூட்டப்பட்ட ஒரு மிக அழகான ஒரு படைப்பு. எண்ணத்தில் பசி ஏற்படுகின்றது, எண்ணத்தில் ருசியும் அறிவிக்கப்படுகின்றது. இந்த பசிக்கு இந்த ருசி அவசியம். ருசி இல்லை என்றால் அது ஆகமானதல்ல, அது குப்பை தொட்டிக்கு சமமானது. உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை என்று கூறுவோம். ஒரு உதாரணத்திற்கு உப்பு என்று கூறப்பட்டது, அதாவது ருசி இல்லாத பண்டம் குப்பையில் போட வேண்டும். உங்களுடைய வயிறு அந்த ருசியை ஜீர்ணிப்பதாக இருக்கின்றது. ருசி எப்பொழுது ஜீர்ணமாகவில்லையோ அங்கு நம்முடைய உணர்வுகள் பாழடிக்கப்படுகின்றன. ருசி இல்லாத உணவு எவ்வளவு பசி இருந்தாலும் ருசி இல்லை என்றால் அந்த பசியையும் மீறி விரக்தியாகி உணவு வேண்டாம் என எனக்கு பசியும் அற்றுப்போய்விடும் கொஞ்ச நாளில். உணர்வில்லாத ருசி இல்லாத உணவை சாப்பிட்டு பழகும் பொழுது நாளடைவில் உணவின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு அற்றுப்போய்விடும். உணவு என்றாலே திகட்டும். உணவு என்றால் ஒரு அழகான உணர்வாக மதித்து நாம் அந்த உணவை ஏற்றுக்கொள்ள முடியாது. பசி இல்லை என்று கூறிவிடுவோம். நிச்சயமாக பசி இல்லை என்பதல்ல, நீங்கள் பசிக்கு சாப்பிடுவது ருசி, அந்த ருசி இல்லாமல் உங்களுடைய பசி அடங்காது, மனதுக்கு நிறைவு கிடைக்காது. உணவுக்கு நிறைவு கொடுக்கக்கூடியது அந்த ருசி என்னும் உணர்வாகும். இப்பொழுது உங்களுடைய உணர்வுக்கு நீங்கள் வருகின்றீர்கள். குடலானது ருசி என்ற உணர்வுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது, பசி என்ற பொருளுடைய கொள்ளளவுக்காக படைக்கப்படவில்லை. எந்த ருசியும் மிதமான ருசியாக இருக்க வேண்டும், மிதமின்றிய ருசியாக இருக்கக்கூடாது. மிதமான ருசி உமிழ்நீரில் கலந்து அங்கு முதலில் வாயில் ஜீர்ணிக்கப்பட்டு பிறகு இறங்குகின்றது. கடினமான ருசிகள், உதாரணமாக ஊறுகாய் போன்ற கடினமான ருசி அதிகமாக சேர்க்கப்பட்ட அந்த ருசியானது நிச்சயமாக வாயில் வைத்துடன் வெளிவிட வேண்டும், அது ஜீர்ணிக்கப்படாது. அதற்காக வாயில் வைத்துக் கொண்டு மென்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தமா கிடையாது. நியாயமான உணர்வுகளுடன் உங்களுடைய உணவை பொறுமையோடு நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு உணவை உட்கொள்ள வேண்டாம். பசி ஏற்படும் பொழுது உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். நேரமாகவே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உணரலாம், இது கூடாது. ஏதாவது ஒரு உணவு நீங்கள் உட்கொள்வது உணர்வுக்கு ஆதாரமாக இருக்கும். நீங்கள் ருசியான உணவை மேற்கொள்வது உங்களுடைய உணர்வுக்கு ஆதாரமாக இருக்கும். அந்த உணர்வு ஜீர்ணிக்கப்படவில்லை என்றால், ருசியானது ஜீர்ணிக்கப்படவில்லை என்றால் அங்கு உருவாகிறது உங்களுடைய உடற்கூறுகள், ஜீர்ண உறுப்புகளின் தடுமாற்றம். அந்த உணவானது ஜீர்ணிக்கப்படுவதில்லை. ருசி இல்லாமல் உணவு இல்லை. ருசி நாக்கில் ஜீர்ணிக்கப்படக்கூடியது. அதில் சுவை இருந்தால் அது உணவு, சுவை இல்லை என்றால் அது குப்பை தொட்டிக்கு சமமானது. ருசியேற்றப்பட்ட அதிகரிக்கப்பட்ட அந்த ருசியானது ஜீர்ணிக்காது. பொறுமையோடு உண்ணும் பொழுது அதிகப்படியான அந்த ருசியும் கூட ஜீர்ணித்துவிடும். ஆனால் பெரும்பாலும் நாம் பொறுமை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேவைகளில் பொறுமை வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை வேண்டும், ஒவ்வொரு விருப்பத்தின் மீதும் பொறுமை வேண்டும். அவசரப்படுவதோ சீக்கிரமாக நிறைவேறவில்லை என்பதோ நிச்சயமாக அந்த பொறுமையை நாம் வீணடித்து விட்டோம். ஒரு வேதனை ஒரு நோய் வந்தாலும் கூட பொறுமை வேண்டும். அந்த பொறுமையில் இனி அந்த நோயை ஏற்படாத அளவுக்கு நம்முடைய அந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தியானது வெகுவளவு உருவாகும். ஆனால் நாம் அங்கும் பொறுமை இழக்கின்றோம். எந்த அடிப்படையில் நாம் பொறுமை வேண்டும் என்று இறைவனிடம் நாம் திரும்புகின்ற போது எந்த விஷயத்திற்குமே பொறுமை வேண்டும். அவசரத்திற்காக உங்கள் வாழ்க்கை அமைக்கப்படவில்லை. அவசரத்தில் உங்களுடைய வாழ்க்கை அடியும், பொறுமையில் உங்களுடைய வாழ்க்கை விதிக்கப்பட்ட காலமெல்லாம் சிறப்பான உணர்வோடு அது வாழும். இது நமக்காக விதிக்கப்பட்டுள்ள சத்தியம். இந்த வகையில் இரண்டு நபர்கள் சமம் அல்லர். ஒருவர் மற்றவருக்கு வித்தியாசப்பட்டவர்கள். ஒருவருக்கு சில விஷயங்களில் பொறுமை இருக்கும், மற்ற விஷயங்களில் பொறுமை இருக்காது. ஒருவருக்கு பல விஷயங்களில் பொறுமை இருக்கும், சில விஷயங்களில் முக்கியமான விஷயங்களில் பொறுமை இருக்காது. சிலருக்கு எடுத்தெடுப்பெல்லாம் அவர்களுக்கு அவசரமும் கோபமும் இருக்கும், பின்னர் அவர்கள் வருந்துவார்கள், அதற்கு மன்னிப்பும் உண்டு. அந்த வருந்துவதை நினைத்திருப்பார்கள், ஆகவே அவர்களுடைய காரியம் இன்னும் அழகாக அமையும். சிலர் நான் தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்த அந்த நிமிடமே மறந்துவிடுவார்கள். ஆனால் பலர் தாங்கள் தவறு செய்துவிட்டதை குறித்து வருத்தப்பட்டு நீண்ட காலம் அவர்கள் அதில் தங்கியிருப்பார்கள். அதன் காரணமாக அந்த ஜீரணம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. எந்த விதங்களில் நீங்கள் இரண்டு பேர் சமமாக இருப்பீர்கள்? ஒவ்வொருவருக்கும் தவறு இழைத்துவிட்டார் என்று பார்க்கலாம் நாம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அந்த குற்றுணர்வு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அவர்களுடைய நிலைமை மேலோங்க இருக்கின்றது. அவர்கள் நிலைமை தானே சீராக அடையும். அவர்களுக்கு இறைவனுடைய எண்ணம் அதிகமாக இருப்பதன் காரணமாக, குற்ற உணர்வில் இறை உணர்வு அதிகமாக இருக்கின்றது, அதன் காரணமாக அவர்களுக்கு இறைவனுடைய நாட்டமும் அதிகமாக இருக்கும். குற்ற உணர்வுகளில் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருப்பார்கள். பலர் குற்ற உணர்வுகளில் நினைத்திருப்பார்கள், திருத்திக் கொள்ளக்கூடிய முயற்சி இருக்காது. இரண்டும் நல்ல செயல்தான், இரண்டும் வெவ்வேறு செயல்கள், வெவ்வேறு கூலி. நம்முடைய எண்ணத்தின் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அழகான செய்திகளை நீங்கள் அரூபமாக வைத்துக் கொள்ளும் வரையில் பொறுமைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. பொருளாக மாற்றும் பொழுது அதற்கு நிச்சயமாக அந்த பொறுமைக்கு தடை ஏற்பட்டுவிடுகின்றது, அவசரமும் பகைமையும் ஏற்பட்டுவிடும். ஒரு மனிதனை நான் விரும்புகின்றேன் என்று கூறினால் அவருடைய குணங்களுக்காக விரும்ப வேண்டும், பொருள் அடிப்படையில் விரும்பக்கூடாது. அவர்களிடம் நிறைய காசு இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது, அவர்களிடம் நாம் தொடர்புத்துக் கொண்டால் நன்றாக இருக்கலாம், நம்முடைய தேவைகளுக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் நாம் நிச்சயமாக மனதில் கணக்கப்படுவோம். வரன்கள் பார்க்கும்போது கூட வந்து அங்கே குணாளன் குணவதி இந்த இரண்டையும் விட்டுவிட்டு பொருளாளன் யார், பொருள் யாரிடம் இருக்கின்றது, யாரிடம் அழகான வீடு இருக்கின்றது, யாருக்கு பெரிய பங்களா இருக்குது, கார் இருக்குது, செல்வம் இருக்குது, இதைத்தான் பார்ப்போமே தவிர குணத்தை பார்க்க மாட்டோம். அங்கு அந்த வாழ்க்கை கெட்டுவிட்டது, எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள். பொருள் அடிப்படையில் போகும் பொழுது நாம் பொறுமையை இழக்க வேண்டியிருக்கும், குணங்களை விட்டுவிட வேண்டியிருக்கும். அருள் அடிப்படையில் போகும் பொழுது இறைவனுடைய அந்த வாக்குகளை அதே உணர்வோடு நாம் நெஞ்சத்தில் வைக்கும் பொழுது என்னுடைய அவ்வளவு வாழ்க்கையினுடைய தன்மைகளும் நன்மைகளாக மாறும். அந்த தன்மைகள் விருத்தியாகும், இன்னும் மேலோங்கும். என்னுடைய வாழ்க்கையில் சீரான முன்னேற்றமும் அழகான வாழ்க்கையினுடைய உயர்வும் மேலான முடிவும் என்னுடைய வாழ்க்கையில் அமையும். இந்த வகையில் யார் தங்களுடைய எண்ணங்களை தூய்மைக்கு கொள்கின்றார்களோ இறைவன் கூறுகின்றான் அவர்கள் சமமன்றார். ஆக ஒருவர் மற்றவருக்கு சமமானவர்கள் இல்லை, ஒருவர் மற்றவரை விட உயர்ந்தவர்கள், இரண்டு நபர்கள் இவர் அவரை உயர்ந்தவர், அவர் இவரை விட உயர்ந்தவர், யாரும் பெருமை கொள்வதற்கு அங்கு இடம் கிடையாது. இறைவன் நாட்டம் அப்படியாக இருக்கின்றது. ஒரே மனித இனமாக நாம் உங்களை அமைத்தோம், அந்த மனிதனை தனித்தனியான மனிதனாக, தனித்தன்மையுடைய மனிதனாக என் பக்கம் மட்டுமே திரும்ப வேண்டும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு அமைத்திருக்கின்றேன். என்னைத் தவிர உங்களை உருவாக்கவில்லை, உங்களுக்கு மனதையும் உங்களுக்கு உடல் தோற்றத்தையும் முகத்தினுடைய சாயலையும் உங்களுடைய தேவைகளையும் அளந்து நான் உங்களுக்கு உங்களுடைய உயிர் மூச்சாக ஒவ்வொரு மூச்சிலும் என்னுடைய கட்டளையை உங்களுடைய சுகமான தேவைகளாக இறக்கிக் கொண்டிருக்கின்றேன். கவனமாக நீங்கள் உங்களுடைய சுவாசங்களை மேற்கொள்ளுங்கள், அதில் இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. நீங்கள் தனித்தவர்கள், தனித்தன்மையானவர்கள், எனக்கே உரியவர்கள், இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை தேவை உங்களுக்கு கதி கிடையாது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் என்னை ஏற்றுக்கொள்கின்றீர்களோ என்னை தேவை கதி கிடையாது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நீயே கதி என்று கடுமையான வேதனைகளுக்குள்ளாகி உங்களுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை உங்களுடைய முயற்சிகளில் செலவு செய்து அதில் நீங்கள் சுகம் காண முடியாமல் ஆகி பின்னர் இறுதி நாளில் உங்களுடைய வாழ்க்கையை தேடி, ஒட்டுமொத்த உயிரோட்டமுள்ள வாழ்க்கையும் தேடி, இறைவனே உன்னையே நான் நம்புகின்றோம், நீயே கதி, உன்னை விட்டால் கதி இல்லை என்று கூறக்கூடிய அந்த நாள் இறுதி நாள் உங்களுக்காக அமையும். அதில் சுகம் இருக்க வேண்டும் என்று வேதனை இருக்கக்கூடாது. ஆரம்ப நாள் முதல் கொண்டு உங்களுடைய இறை உணர்வுகளோடு நீங்கள் கலந்திருக்க வேண்டும். இது இறைவனுடைய நற்செய்தி. இந்த வகையில் பலரும் பல விதங்களில் மாறுபட்டவர்களாகவும் பொருள் அடிப்படையிலேயே பெரும்பாலான மனிதர்கள் வாழ்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அழகான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை பொருள் அடிப்படையில் தான் அமைக்கின்றோம். அழகான வாழ்க்கை பெரிய பெரிய வசதிகளோடு இந்த உலகத்தினுடைய சுகப்பொருள்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை நாம் இருக்கின்றோம். தவறான பாதை. மனிதர்களை பின்பற்றுவதை விட்டு இறை உணர்வை பின்பற்றுங்கள். அது உங்களுக்காக இனிதான் படைக்கப்பட இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட வாழ்க்கை இல்லை. இந்த ஒரு தருணம் இறைவன் அமைத்திருக்கின்றானே தவிர நீங்கள் அமைக்கவில்லை, நான் அமைக்கவில்லை. என்ன பேசப் போகின்றோம் என்று தெரியாது, இறைவன் அமைக்கின்றான் அந்த பேச்சுக்களை. எப்படி அமைக்கின்றான், யாருடைய தேவை இருக்கின்றதோ அந்த தேவைக்கு தகுந்த விதத்தில் அமைக்கின்றான். வீண் பேச்சுக்கும் இடமில்லை. அத்தியாவசிய தேவைக்கும், அப்போதைய தேவைக்கும், அந்த சூழ்நிலையின் தேவைக்கும், அந்த தருணத்தின் தேவைக்கும் உரிய அந்த செய்திகள் வரும் இறைவனிடமிருந்து. அவன் இதனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளம் இதன்பால் இருக்கப்படுகின்றது, அவனுடைய அனுமதியை கொண்டே. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய அமைதியை நாடினீர்கள். உங்களுக்கான வழி என்ன என்பதை இறுதியாக கேட்கக்கூடிய இந்த சூழ்நிலை. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான் இறுதி காலத்திற்குரிய தேவையாக. இன்று முதலாக இறுதி காலம் உங்களுடைய வாழ்க்கையை முடியும் வரையில், பொருள் அடிப்படையிலான இந்த உலகத்தின் அடிப்படையிலான உங்களுடைய வாழ்க்கையை முடியும் வரையில் நிச்சயமாக இறைவன் உங்களை கண்காணித்தவனாகவும் தன் புறமிருந்து செய்திகளை அளவிடுபவனாகவும் உங்களுக்கு எது ஏற்புடையதோ அதனை உங்களுக்கு முழுமையாக அறிவிப்பவனாகவும் இருக்கின்றான். ஒவ்வொருடைய தேவையும் அளவிடப்பட்டதாக இருக்கின்றது. அந்த அளவு முழுமையானது. வாழ்க்கை முழுமைக்கும் அது அந்த அளவீடு அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். இவ்விதமாக உங்களுடைய முழுமையான தேவையை அவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மற்றவருக்கு சமமில்லை என்பதை அறிந்து எனக்கு என் இறைவன் கொடுத்தது என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் சிறப்பானதாக இருக்கும், மற்றவருடைய வாழ்க்கை அவருக்கு சிறப்பானதாக இருக்கும். அவருடைய தேவைகள் மிதமின்றி இறைவனால் கொடுக்கப்படும், என்னுடைய தேவைகள் மிதமின்றி என்னால் கொடுக்கப்படும். என்னிடமிருந்து என்னுடைய தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு அபரிமிதமாக இருக்கக்கூடியதை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தடுக்காமல் இருந்தால் போதும், அது எங்கு சேரண்டுமோ போய் சேர்ந்துவிடும். பெருமை என்ற ஒன்றுதான் தடுக்கும். எனக்குரியது எனக்கு மட்டும்தான், யாருக்கும் கிடையாது என்று யார் பெருமை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இவ்விதமான எண்ணம். எனக்கு அப்பால் இந்த ஒரு பெருமை, இந்த ஒரு சிறப்பு, இந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கையினுடைய அமைப்பு மற்றவர்களுக்கு கிடையாது. அனைத்து சங்கையும் எனக்குரியது இல்லை, அனைத்து கண்ணியமும் இறைவனுக்குரியது. அவன் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், மனம் வையுங்கள். நீங்கள் செலவு செய்வது பொருள், இறைவன் அருள் இருப்பது அருள். அந்த அருள் மற்றவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொள்ளுங்கள். உங்களைப் போன்றே மற்றவர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொள்ளுங்கள். இதில் இருக்கிறது இறைவனுடைய அனுகிரகமும் இறைவனுடைய ஆற்றலும். பொறாமை என்பது இரண்டாம் தரம். அதற்கு முன்பாக மற்றவர்களும் நல்ல விதத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் வேண்டும். நம்மில் யாருக்கு இந்த எண்ணம் இருக்கின்றதோ நிச்சயமாக அவர்களுடைய நன்றி உணர்வை இறைவன் அதிகரிக்க விரும்புகின்றான். யாருக்கு நன்றி உணர்வு அதிகரிக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு இந்த உலகில் கவலையோ வேதனையோ கிடையாது. யாருக்கு நன்றி உணர்வு குறைகின்றதோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேதனையும் சூழ்நிலைகளின் பாதகங்களும் இருக்கின்றன. உங்களுடைய மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரொருவரும் சமமல்லர் உயர்வில். ஒவ்வொருவரும் மகத்தான உயர்வுக்குரியவர்கள். ஒருவரை மற்றவர் கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். உங்களுடைய பொருள் அடிப்படையில் நீங்கள் ஒருவரை கீழாகவும் ஒருவரை மேலாகவும் பார்ப்பீர்கள். இறைவனோ அருள் அடிப்படையில் யாரை நீங்கள் கீழாக பார்க்கின்றீர்களோ அவர்களை உயர்த்திடலாம். அவர்கள் இறுதி நாளை நம்புவார்களானால், யார் அவனை தேவையில் கதி இல்லை என்று அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ உன்னை தேவையில் கதி இல்லை என்பது அதனுடைய பொருள். அவர்கள் இறுதி நாளை நம்பட்டும். அந்த உன்னை தேவையில் கதி இல்லை என்ற அந்த இறுதி நாள் வருவதற்கு முன்பாக இப்பொழுது அச்சம் கொள்ளட்டும். இறுதி நாள் வந்துவிட்டதை போன்று எந்த நேரமும் எதுவும் நிகழ்ந்துவிடலாம். அந்த துன்பங்களில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எண்ணத்தின் மீது என்னுடைய சத்தியத்தை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு எண்ணம் சீர்கெட்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு என் எண்ணம் மேம்பாடுடையதாக இருக்கின்றது. மேம்பாடுடைய எண்ணம் மற்றவர்களுக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம். ஒவ்வொருவரும் அவர்களுடைய உயர்விலும் அல்லது அவர்களுடைய எண்ணங்களின் காரணமாக தாழ்விலும் அமைந்திருக்கின்றோம். உங்களுடைய எண்ணம் பார்க்க முடியாத அருபமான மாபெரும் ஆற்றல். அந்த எண்ணத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடையது அல்ல அந்த எண்ணம். அந்த எண்ணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அருளாக. பொருளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நான் இவ்வளவுதானே, எனக்கு இதற்கு மேல் என்ன இருக்கின்றது. எல்லோரும் நல்ல சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் உலகத்தினுடைய சுகப்பொருள்களின் வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு எதுவுமே இல்லையே. நிச்சயமாக இவை அனைத்தும் அழியும் என்று இவன் கூறுகின்றான். உங்களிடம் இருப்பதும் உங்களுடைய சுகப்பொருள்களும் அழியும். நீங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளும் உங்களுடைய வாகனங்களும் உங்களுடைய செல்வங்களும் அழியும். நான் படைத்திருக்கக்கூடிய என்னுடைய இயற்கை செல்வங்களை பாருங்கள், அதுவும் அடியும் ஒரு நாள். அவ்விதமாக இருக்கும் பொழுது உயிரோட்டமுள்ள என்னுடைய படைப்புகள், இயற்கையாக இருக்கக்கூடிய என்னுடைய படைப்புகள் அனைத்துமே அடியும் என்று இருக்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய உயிரற்ற ஜடப்பொருள்களை சுகப்பொருள்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, வீண் பெருமைக்குரியது. அதிலிருந்து உங்களுக்கு உயிர் கிடையாது. உயிரை பாதிக்கக்கூடிய அவ்வளவு பெருமையும் அங்கு வந்து சேரும். பொறுமை இருக்காது, மற்றவர்கள் மீது இரக்கம் இருக்காது, இறைவனுக்கு முன்பாக பணிவும் இருக்காது. இவ்வளவு சங்கடங்களில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களுக்கு அது அமைத்துவிடும். ஆக நீங்கள் உலகத்தினுடைய பொருள்களை விரும்புவதிலிருந்தும் உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் ஒருவர் மற்றவரை போலல்ல, உங்களில் இருவர் சமமானவர்கள் இல்லை, தனித்தன்மையோடு விளங்குங்கள். உங்களுடைய இறுதி நாள் இறைவனிடம் மன்றாடக்கூடிய அந்த நாள் வேதனையோடு வேண்டாம். அந்த இறுதி நாளில் இறைவனை சந்தித்த அந்த தீர்க்க தரிசனத்தோடு, அந்த சுகமான உணர்வோடு, இறைவனுடைய நல்ல அருளை கொண்டு வாழக்கூடிய, அவனுடைய நெருக்கத்தில் அவனுடைய சந்திப்பில் வாழக்கூடிய, அவனுடைய நேர்கீழான பார்வையில் வாழக்கூடிய பாதுகாப்பான வாழ்க்கைக்காக இன்று நீங்கள் விரும்புங்கள். யார் உன்னை தவிர கதியில்லை, அல்லாஹ் என்ற பொருளுக்கு பொருள் உன்னை தவிர கதியில்லை என்று என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, இறுதி நாளில் அவர்கள் உன்னை தவிர கதியில்லை என்று கூறுவார்களே, அந்த நாளை இன்று அவர்கள் மேற்கொள்ளட்டும். இவ்விதமாக உன்னை தவிர கதியில்லை என்று ஏற்றுக்கொண்டு, அந்த உன்னை தவிர கதியில்லை என்ற அந்த அச்சத்திலே யார் வாழ்கின்றார்களோ, அல்லாஹவை ஏற்றுக்கொண்டு இறுதி நாளையும் யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அர்த்தமானது உன்னை தவிர கதியில்லை, அது இறுதி நாளில் நிகழும் உண்மை என்பது நிகழும், உன்னை தவிர கதியில்லை என்று அவ்வளவு மனிதர்களையும் நிராகரித்துவிட்டு கடவுளே என்று கூப்பிடக்கூடிய அந்த நாள் வரமே, அதற்கு முன்பாக என்று நீங்கள் திருந்துங்கள். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை தவிர கதியில்லை என்பது அதனுடைய பொருள். அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறுதி நாளில் அந்த கதி இல்லை உன்னை தவிர என்ற அந்த சத்தியத்தை சந்திப்பீர்கள். அதற்கு முன்பாக என்று அச்சம் கொள்ளுங்கள். மனிதர்களிடம் நீங்கள் விரும்புவதையும் மனிதர்களிடம் நீங்கள் வேண்டுவதையும் மட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மனிதர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவ வழியில்லாதவர்கள். பிறருடைய உதவியை எதிர்பார்த்திருப்பவர்கள் ஒவ்வொருவரும். இன்று நீங்கள் இந்த சத்தியத்தை பாருங்கள். உங்களுடைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் மற்றவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லை என்பதை பாருங்கள். ஒருவருடைய நம்பிக்கை மற்றவருடைய நம்பிக்கை இந்த இரண்டுமே வித்தியாசப்பட்டது. ஒருவருக்கு இறைவன் உதவி செய்வான் என்ற ஒரு துளியளவு இருக்கும், இன்னொருவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இன்னொருவருக்கு நம்பிக்கையே இல்லாமல் தன்னுடைய முயற்சிதான் நமக்கு என்று இருப்பார்கள். நாம் எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்கின்றோமோ அதுதான் என்று இருப்பார்கள். அவர்கள் இறுதி நாள் வரும்பொழுது நம்பிக்கை இழப்பார்கள். நீயே கதி என்று கூறக்கூடிய அந்த ஒரு தன்மை அவர்களிடம் இருக்காது. ஏனென்றால் முற்றிலுமாக முன்னமேயே அவர்கள் நிராகரித்து விட்டவர்கள். மனிதர்களையும் பொருள்களையும் நம்பி ஏக்கத்தோடே வாழ்ந்து ஏக்க பெருமைச்சோடு இன்று இறுதி நிலைக்கு வந்துவிட்டார்கள். இன்று அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தை கடவுளே என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை, இறைவனே என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை, அல்லாஹ்வே நீயே கதி என்று கூறக்கூடிய அந்த வாக்குக்கு எந்த விதமான சுகமோ விடிவோ நிச்சயமாக இருக்காது என்பதை இன்று நாம் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் சமமல்லர். அத்தியாயம் 3 வசனம் 113 அவர்கள் சமம் அல்லர். வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் நிலைத்திருக்கின்றார்கள். பெருங்கூட்டம் இருக்கின்றது, வேதத்தை கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் வேதத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இல்லை. வேதம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியம், மனதின் சாட்சியம், சரி தவறு என்று பிரித்தறியக்கூடிய மாபெரும் பொக்கிஷம் உங்களுடைய நெஞ்சங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நன்மையை விரும்புவது நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன், தீமையை நான் நம்பிக்கை கொள்வது நிச்சயமாக இறைவனுடைய பாதையை விட்டு விலகி மனிதர்களுடைய போக்குகளை நான் ஆக்கிக் கொண்டேன். என்னுடைய முயற்சிகளையும் மனிதர்களுடைய வழிமுறைகளையும் மனிதர்களிடமிருந்து மட்டும்தான் உதவி, மற்றவனிடமிருந்து உதவி தேடுவது என்பது, அவனை விட்டுவிட்டு மனிதர்களை விட்டுவிட்டு இறைவனிடம் உதவி தேடுவது என்பது ஒரு காலம் சாத்தியமான வாழ்க்கை இல்லை என்று நமக்கு அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை தான் இன்று பிரதானமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்வதிலிருந்து இன்று விலக வேண்டும். இன்று முதலாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது சத்தியமான வேதம், உன்னை தவிர கதியில்லை, இறுதி நாளில் நாம் உன்னை தவிர கதியில்லை என்ற அந்த வார்த்தையை சந்திப்போம். நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தொற்றுப்போய் நமக்கு வாழ்க்கை இன்னும் ஏகப்பட்ட வாழ்க்கை பாக்கி இருக்க, எனக்கு வயது 50 ஆகின்றது, 60 ஆகின்றது, 40 ஆகின்றது, குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் வளர்ந்து தொங்க வேண்டும், அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அவர்கள் நடை நிற்க வேண்டும், இப்படியே பலகீனமான என்ற சந்தேகத்தை விட்டு செல்லக்கூடாது, ஏகப்பட்ட காலம் எனக்காக தேவைப்படுகின்றது, என் மனம் அமைதியோடு இந்த உலகத்தை பிரிய வேண்டி, அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய காலம் முடிந்துவிடக்கூடாது, நான் கண் குளிர்ச்சியோடு என் இறைவன் எனக்கு கொடுத்த அந்த பாக்கியங்கள், எனக்கு கொடுத்த அந்த சந்ததிகள் நல்ல முறையில் நிரப்பமான வாழ்க்கைக்குள் அவர்கள் தயாராகிவிட்டார்கள், அழகான வாழ்க்கைக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். நான் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அருளோடு, இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருளோடு அவருக்கு நான் உதவி செய்ய வேண்டி இன்னும் காலம் வேண்டுமே, என் இறைவனை என்னை முடித்துவிடாதே என்று நாம் கெஞ்சக்கூடிய அந்த நாளில் இப்பொழுது நாம் அமைந்திருக்கின்றோம். இறுதி நாளில் உயிர் பிரியும் பொழுது உன்னத்தோடு கதி கிடையாது என்று கூறாதீர்கள். அவ்வளவு மனிதர்களையும் நான் நம்பிவிட்டேன். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களை படைத்து உங்களை பாதுகாத்துக் கொண்டும் வளர்த்துக்கொண்டும் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டும் உங்களுடைய ஆன்மாவுடைய மனதின் குளிர்ச்சிக்காக வேண்டி உங்களுக்கு அவ்வப்போது என்னுடைய நல்ல உபதேசத்தையும் எச்சரிக்கையையும் தவறாமல் விடாமல் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய எண்ணத்திலிருந்து விலகிவிடாதீர்கள். மறைவான அந்த மாபெரும் பொக்கிஷமாக இருக்கிற நெஞ்சத்திலிருந்து விலகிவிடாதீர்கள். இதுவே உங்களுடைய புண்ணியஸ்தலமாக இருக்கின்றது. உங்களுடைய புண்ணியஸ்தலம் உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் இறைவனுடைய ஆற்றல் மட்டும் அங்கு இருக்கும் பொழுது மனிதர்களுடைய உதவியை நாடாமல் அவர்கள் தங்களுக்கு தாங்களே கதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து நீயே கதி என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நான் வாழும் பொழுது அதனை நாம் புண்ணியஸ்தலமாக ஆக்கிக் கொள்கின்றோம். புண்ணியஸ்தலம் என்பது மக்கா அல்ல, திருப்பதி அல்ல, வேளாங்கண்ணி அல்ல, உங்களுடைய நெஞ்சமாக இருக்கின்றது. நெஞ்சத்திலிருந்து யார் விலகுகின்றீர்களோ இனி இந்த உலகத்தின் அடிப்படையை ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வானத்தை நோக்க முடியாது. மிருகங்களைப் போன்று பூமியின் அடிப்படையை ஒட்டி தலைதாழ்த்தவர்களாக வாழ்ந்தவர்கள் எங்கெங்கு என்னென்ன இருக்கிறது என்பதை கால்நடைகளாக மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். இது மிக இழிவான வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்பம். இப்பொழுது நாம் பெரும்பாலும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பூமியில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வானங்களிலிருந்துதான் பூமி அடைகின்றது என்று தெரிந்திருந்தும் வானங்கள் எனக்காக நிறுத்தி கொண்டனவே, இனி யார் வானங்களை சீர் செய்ய முடியும் எனக்காக வேண்டி? பூமியில் எனக்கு தண்ணீர் இல்லை என்றால் உள்ளே பூமிக்குள்ளே சென்று 1000 அடி 2000 அடிகளுக்கு கீழே சென்று நான் தண்ணீர் கொண்டு வந்துடுவேன். கடல் நீரை நான் மாற்றி விடுவேன் குடித நீராக. ஆனால் கடல் நீரும் குடித நீரும் சமம் அல்ல. வானங்களிலிருந்து விளையக்கூடிய நீரும் பூமியிலிருந்து விளையக்கூடிய நீரும் சமம் அல்ல. ஒன்று அழகான ருசியான இனிப்பான சுவையான நீர், இன்னொன்று கடுமையான நீர். இந்த இரண்டும் சமம் அல்ல. ஒன்று ஜீரணிக்கக்கூடியது, இன்னொன்று ஜீரணத்தை கெடுக்கக்கூடியது. இந்த இரண்டும் சமம் அல்ல. பார்ப்பதற்கு தண்ணீர் போன்று தோன்றும், குடிப்பதற்கு இறங்குகின்றது, ஆனால் அங்கிருந்து உங்களுக்கு நன்மை இல்லை. இவர்கள் கூறுவார்கள், நீங்கள் அதிகமாக தண்ணீர் சாப்பிட வேண்டாம், உங்களுக்கால் முகங்கள் வீங்கிவிட்டன, கிட்னி அது பாடாகிவிட்டது. ஏன்? கிட்னி உங்களுடைய சிறுநீரகங்கள் தண்ணீரை ஜீரணிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கின்றது. உங்களுடைய குடல்கள் உணவை ஜீரணிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கின்றது. குடல்களில் உணவு ஜீரணமாகவில்லை, காரணம் அங்கு ருசி இல்லை. தண்ணீரும் ஜீரணமாகவில்லை, காரணம் அதுவும் கடுமையாகிவிட்டது. அந்த சிறுநீரகங்களுக்கு பெரும் பாரமாகிவிட்டது. இரண்டுமே அடியும். இது டாக்டர்களுக்கு தெரியுமா? ஆனால் சத்தியத்தை கொண்டு உணரும் போது இது சாத்தியமாக இருக்குமோ என்பது புரிய முடிகின்றது. இது சத்தியமான வாக்கு. இனியும் இறைவன் நமக்கு வானத்திலிருந்து மழை பொழிந்து அந்த நீரை குடிக்கும் வரையில், அந்த நீரிலிருந்து உணவுகள் பெருகும் வரையில் நிச்சயமாக நமக்கு எந்த உணர்வுக்கும், இறை உணர்வுக்கும் சரி, அவனை நாடுவதற்கும் சரி, அவனை நம்புவதற்கும் சரி, இன்னும் அழகான உறுதி படைத்த உள்ளமாக அந்த உணவானது உணர்வட்டக்கூடியதாக அமையும். அந்த தண்ணீரும் அபிதமே. விரும்புங்கள், வானங்களிலிருந்து இந்த மனிதர்கள் மழையை கொண்டு வரப்போவதில்லை, முடியவும் முடியாது. பூமியிலிருந்து அந்த கடுப்பான தண்ணீரைத்தான் கொண்டு வர முடியும். அதிலிருந்து விளையக்கூடிய அந்த உணவும் ஜீரணமாகாது. சுவைமிக்க மிருதுவான அழகான அந்த தண்ணீர் வேண்டும். அந்த உணவுக்கு அந்த மிருதுத்தன்மையையும் உணர்வையும் கொடுத்து உங்களுடைய ஜீரணத்திற்கு உபயோகமாக ஆக்குவதற்கு. எந்த விஷயத்தில் நீங்கள் இறைவனை விட்டுவிட்டு மனிதர்களை நம்புவீர்கள்? அவனைத் தவிர கதியில்லை என்ற அல்லாஹ் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய கைகளையும் கால்களையும் கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் வாழ்க்கைக்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் வாழவில்லை, நான் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நடக்கவில்லை, நான் நடப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கவில்லை, நான் ஏற்கனவே அமைத்து விட்டேன். அந்த வாழ்க்கையை நீங்கள் நடக்கின்றீர்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து நடந்து வர்றீங்க, எந்த சமயத்திலையும் நீங்கள் தடுக்கி விழுந்துடலாம். அவ்வளவு மேடுபள்ளங்கட்டுக்குது. உங்கள் கால்களை அழகான முறையில் அங்கே நடத்தி கொண்டு வந்தது யார்? யாராவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தடுக்கி விழுந்துருவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, பார்த்து வரக்கூடாதப்பான்னு சொல்லிட்டு. நம்ம பூமியை பார்த்து நடந்துட்டுருக்குறோம், பூமியை பார்த்து நடக்க முடியுமா? யார் உங்களுடைய கால்களை அந்த அழகான பேலன்ஸில் கொண்டு வந்து உட்கார வைக்க விடும்? என்னைக்கோ ஒரு நாள் தடுக்கி விடும்போது பார்த்து வரக்கூடாதப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் பார்த்து நடந்துட்டு இருந்தேன், என்னுடைய நேரம் இப்பொழுது நான் நன்றி உணர்வோடு இருக்கின்றன என்பதுதான், கவனத்தோடு இருக்கின்றன என்பதுதான், இறைவனுக்கு நான் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் இருக்கின்றேன். நான் எப்பொழுது எனக்கு ஒரு அபாயம் ஏற்படுகின்றதோ, எனக்கு ஒரு பாதகம் ஏற்படுகின்றதோ, அந்த நாள் உன்னை தவிர கதியில்லை என்று நீங்கள் உணரக்கூடிய நாள், அப்பொழுதும் நான் டாக்டர்களிடம் செல்வேன், நீ காப்பாற்றுகின்றேன். அவர்களோ உங்களை ஒன்றுமில்லாத நிலை கொண்டு வந்து எங்களால் முடிந்ததை நாங்கள் பார்த்துவிட்டோம், இனி நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அந்த நாளில் நீங்கள் அவற்றை டாக்டர்களிடம் பர்மிஷன் வாங்கிட்டு இறைவனை உன்னைத்தோடு கதிகள் என்று கூறுவீர்கள். அங்கு இன்னமும் இறைவனுடைய வேதனை நமக்கு பாக்கி இருக்கின்றது. அந்த வேதனையின் பால் சிக்கும் பொழுதுதான் நாம் அறிவோம் உண்மையான வேதனை என்ன என்பதை. எங்களை முடித்துவிடு இறைவனை என்று கூறுவீர்கள். அப்பொழுது இறைவன் கூறுகின்றான், இன்னும் உங்களுக்கான காலத்தவணை பாக்கி இருக்கின்றது, நீங்கள் வாழ வேண்டியவர்களே, இதே வேதனையில் வாழ வேண்டியவர்களே, இந்த நாளில் ஒரு வேதனை அடைக்காதீர்கள், இன்னும் பல அடிவுகளை அடையுங்கள், நீங்கள் சபிக்கப்பட்ட மனிதர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று. அந்த நாளில் இறைவனுடைய வாக்கு நமக்கு நெருங்கும் பொழுது நாம் உணர்விழந்தவர்களாக அதே நேரம் உணர்ச்சியுள்ளவர்களாக நாம் வாழ்வோம். இறை உணர்வு போய்விடும், வேதனையின் உணர்ச்சிகளில் வாழ்வோம். இறுதி நாள் வரையில் அது எத்தனை இன்னும் வருடங்கள் பாக்கி இருக்கின்றன தெரியாது, மறு நிமிடமும் இருக்கலாம் அல்லது பல வருடங்களும் இருக்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆஸ்பத்திரிகளில் ஏராளம். மருந்து மாத்திரைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய வீடுகளையே ஆஸ்பத்திரிகளாக ஆக்கிக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இவர்கள். நீங்கள் இத்தகையோரை உங்களுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொண்டீர்களா? சாதாரணமாக ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால், உலகத்தினுடைய பொருள்களின் அடிப்படையிலான வசதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால், அதை பார்த்தாலே பொறாமை கொள்ளப்படக்கூடிய இந்த மக்கள், தனக்கு பொருள் குறைவாக இருக்கின்றது, இன்னொருவருக்கு பொருள் அதிகமாக இருக்கின்றது, இவர் அவரை பார்த்து நிச்சயமாக பொறாமைப்படுவார், அல்லது தனக்கு விதமாக இல்லையே என்று அவசரத்தில் இயங்குவார், எனக்கு வேண்டுமே என்று பாதையை மாறிவிட்டது. பொறாமை கொள்ளாதவர்கள் இங்கு யார் இருக்கின்றார்கள்? தன் ரெண்டு பேர் இருக்கிறோம், ஒருத்தருக்கு நல்ல அமோகமான வாழ்க்கை என் நிலையில் தான் இருந்தார், மேலேறிட்டுருக்கான்னு சொல்லும்போது பொறாமை இல்லாமல் இருக்குமா? அல்லது யார் மேலேறி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தன் மீது பெருமையும் இல்லாமல் இருக்குமா? இரண்டும் சமம்தான். நான் பொறாமை கொள்வதும் அவர் பெருமை கொள்வதும் சமம்தான். இருவருமே இறைவனை தவறவிட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் காலத்தவணை இருக்கின்றது, அந்த காலத்தவணையின் மீது தான் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. ஒரு நாள் பொழுதில் பகல் பொழுது நீங்கள் கணக்கிடுபவர்கள் இல்லை, இரவு பொழுதும் நீங்கள் கணக்கிடுபவர்கள் இல்லை. பகல் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேர்தலுக்குரியது, இரவு பொழுது உங்களுடைய அமைதிக்கு வழிவகுக்கக்கூடியது. இந்த இரண்டிலுமே நீங்கள் கணக்கிடுபவர்கள் இல்லை. வெறும் மணியை வைத்துக்கொண்டு இரவு வந்துவிட்டது, விழுந்துவிட்டது என்று கூறுகின்றீர்களே தவிர, இரவு எதற்காக, பகல் எதற்காக என்று அந்த அடிப்படையில் போகும் பொழுது உங்களுடைய பகலையும் இரவையும் நீங்கள் கணக்கிடுபவர்கள் இல்லை, இறைவன் கணக்கிடுகின்றான். தங்களுடைய இறை உணர்வுகளை அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நிலையான வாழ்க்கைக்காக வேண்டி அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், முன்னே தேவை கதி இல்லை என்ற அந்த அடிப்படை. எதற்காக? உணர்வில் இருக்கக்கூடிய அந்த சத்தியம் எனக்காக நிலைக்க வேண்டும், உணர்வில் இருக்கக்கூடிய அந்த அழகு எனக்காக உருவாக வேண்டும், அது அரூபமான வாழ்க்கையாக இருக்கின்றது. உருவம் உடைய இந்த ஐந்து புலன்களுக்கும் சேரக்கூடிய வாழ்க்கையாகவும் அமையும். இறைவன் நாடினால் அது சொர்க்க வாழ்க்கையாக அமையும். உங்களுடைய உள்ளத்தில் உணர்வாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய புற புலன்களுக்கு, ஐந்து புலன்களுக்கும் உணர்ச்சிகளுக்குரிய அழகான சுகமான உணர்வுகளாக, மிதமான உணர்வுகளாக அது உங்களுக்காக அமையும். காற்று அழகாக இருக்கின்றது, குளிர்ந்து பனிப்புகளாகிவிட்டால் காற்றை வேண்டாம் என்று கூறக்கூடிய அளவுக்கு நான் ஒரு மூளைக்குள் ஒடுங்கிக் கொள்வேன், காற்று படாதிருக்கேன். ஆனால் மிதமான காற்று, அழகான காற்றாக இருக்கும் பொழுது வாழ்க்கையை முழுமைக்கும் வேண்டும் என்று இருப்பேன். உங்களுடைய எண்ணங்களிலும் அப்படித்தான், எந்த ஒன்றுமே அவசரத்தில் இல்லை, எந்த ஒன்றுமே மிதமஞ்சியதாக இல்லை, அழகான மிதமான ஒன்றாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எதனையும் நான் அதிகமாக நான் விரும்புவேனேயானால் எனக்கு அது அனுமதிக்கப்பட்டதில்லை. நான் பொருள் அடிப்படையில் சார்ந்து விட்டேன் என்பதுதான். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உணவு அளவிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாமும் இன்னும் பொருள், எனக்கு பணம் அதிகமாக வேண்டும் என்று விரும்பும் பொழுது பொருள் அடிப்படையில் சார்ந்து விட்டோம். அங்கு நான் என்னுடைய அளவீட்டில், என்னுடைய அளவு எடையில் மீறிவிட்டேன், வரம்பு மீறிவிட்டேன். வயிறு இவ்வளவுதான், சாப்பாடு இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவு சாப்பாடு வேணும்னா எங்க போடுறது? இவ்விதமாகவே ஒவ்வொரு மனதின் எண்ணமும் சரி நிரப்பமாக கொடுக்கப்பட்டு விட்டது. அதிலிருந்து நீங்கள் வாழ்கின்றீர்கள். உயிர் மூச்சு அவசியம், இருக்க காத்தெல்லாம் இன்னைக்கே சுவாசிக்கலாமா? வாழ்றதுக்கு இல்லை. உங்களுக்கான அளவிடப்பட்ட ஒன்று இருக்கின்றது, அந்த அளவிடையை மீறிவிடாதீர்கள். சிந்தித்து உணரக்கூடிய நிலைத்த அந்த பிரித்து உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் வாடுங்கள். எது சரி தவறு என்பதை நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் செல்வது சரிதானா என்ற ஒரு கேள்வி, நான் போகக்கூடிய பாதை சரிதானா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் கேளுங்கள். இதனுடைய பதில் அங்கிருந்து வரும். அவனை தவிர கதி இல்லை. நான் உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது அவனே கதி என்று சாய்ந்துவிட்டேன் என்று பொருள். நான் இறையுணர்வில் நிலைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு கேள்வியும் மனிதர்களும் கேட்கப் போவதில்லை. எனக்குள் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு எனக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த பதில் சிறப்பான பதில். ஒவ்வொருவருடைய தன்மைக்கு ஏற்ப மிதமான பதில், அழகான பதில். முதலில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் அல்ல. என்னைக்கே ஒரு நாளைக்கு உங்களுக்கு பேதியாவது வயிற்றுலி வருது, தாங்க முடியல. இவ்வளவு காலமும் பேதி இல்லாமல் வயிற்றுலி இல்லாமல் நான் உங்களுக்காக உணவிட்டுக் கொண்டிருந்தேன், நன்றி இல்லாமல் இருந்தீர்கள். அதனுடைய வேதனையை என்று அனுபவிக்கின்றீர்கள். உங்களுக்கு வலியுறுத்த வேண்டி என்னை தேட உங்களுக்கு உணவளிப்பன் இல்லை என்பதையும், என்னை தேட உங்களுக்கு உங்களை குடிப்பாட்டுப்பன் இல்லை என்பதையும், என்னை தேட உங்களுக்கு அருள் அளிப்பவன் இல்லை என்பதையும் நீங்கள் அறிய வேண்டி அவ்வப்பொழுது உங்களுக்கான நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து ஒரு சொற்பத்தை வேதனையாக உங்களை கொண்டு வருகின்றேன். நீங்கள் என்னுடைய அனுமதியை கொண்டு ஏன் என்னிடம் எனக்கு இந்த வேதனை வந்தது என்று கேளுங்கள். டாக்டர்களிடம் சென்று கேட்காதீர்கள் இது காரணம் என்ன என்பதை. அவர் காரணம் கூறுவார்கள், ஆனால் அவரிடம் சுகம் கிடையாது. அந்த காரணங்களும் போய் அந்த காரணங்களை அவர்களால் நிற்க முடியாது. ஒரு கேன்சர் வந்துச்சுன்னு சொன்னால் காரணம் சொல்லியாச்சு, இவ்வளோ காரணம் சொல்லியாச்சு, அப்போ நீக்க வேண்டியதானே, நீக்க முடியாது. எதுக்காக இவ்வளோ பேச்சு பேசுனீங்க? நாங்கள் பேசுவோம், நீங்கள் கேட்குவீங்க இல்லையா, நாங்கள் பேசுவோம். டயக்னோசிஸ், நான் நோயை கண்டுபிடித்து விட்டேன், பிறகு சுகமாக்க வேண்டியது தானே, ஏன் சுகமாகவில்லை என்று என்னிடம் கேளுங்கள். நான் கூறுகின்றேன் பொய்யர்கள் இவர்கள் என்பதை. ஆனால் நீங்களோ ஊர் மக்கள் உலக மக்களை கேட்டுக்கொண்டு அவர்கள் ஸ்பெஷலிஸ்டுகள் என்று குறிக்கின்றிருக்கின்றீர்கள். என்னிடம் கேட்டிருந்தால் பொய்யர்கள் என்பது விளங்கியிருக்கும். இன்னும் நான் அறிவித்திருப்பேன் நயவஞ்சகர்கள் என்பதை அறிவித்திருப்பேன். இன்னும் நான் அறிவித்திருப்பேன் கொலைகாரர்கள் என்பதை. இன்னும் நான் அறிவித்திருப்பேன் கொள்ளைக்காரர்கள் என்பதை. உள்ளத்தில் கேட்கும் பொழுது இவ்வளவு சத்தியங்களும் விளங்கும். வெளியில் கேட்டால் அதை தேடி வேறு வழி இல்லை, அங்கு செல்லுங்கள் என்று கூறுவார்கள். இதில் அந்த அடைமொழியற்ற இந்த மக்கள் அவ்வளவு பேரும் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், வேதனையை கொடுப்பவர்கள், நயவஞ்சகர்கள், பொய்யர்கள் என்ற இவ்வளவு அடைமொழி வைத்துக் கொண்டு ஸ்பெஷலிஸ்ட்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர்கள் என்று கூறக்கூடிய இவர்கள் நாங்கள் எல்லாம் பார்த்தாகிவிட்டது, இனி இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் உங்களை கடவுளை வேண்டிக் கொள்ள அனுமதிக்கும் அந்த நாளில் நாம் கை செய்தப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். எல்லா பொருள்களையும் இழந்து, உயிரையும் இழந்து, நம்பிக்கையும் இழந்து, இறைவனுடைய உணர்வே அற்றுப்போய் உணர்வு அற்றவர்களாக உணர்ச்சிகளில் வேதனைகளில் மட்டுமே வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் வாழும்பொழுது தாங்க முடியாத வேதனைக்கு ஆளாகிடுவோம். உணர்வு இருக்கும் வரையில் வேதனைகளை தாங்க முடியும். உணர்வு நீங்கிவிட்டால் உணர்ச்சிகளில் வாழக்கூடிய அந்த நிலையில் நம்மை இறைவன் கைவிட்டு விட்டான் போலும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை தவிர ஒரு முடிவை தவிர நாம் மேற்கொள்வதற்கில்லை. இறை நம்பிக்கையையும் இழந்துவிடுவோம். இறை உணர்வுகளையும் ஊட்டக்கூடிய எந்த மனதிலையும் நாம் நிராகரித்து விடுவோம். அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையை பற்றி விரக்தியிலாகிவிட்டார்கள், இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று. அதாவது அங்கு இறைவனுடைய உணர்வு ஊட்டக்கூடிய அந்த உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நிறுத்தப்பட்டுவிட்டது. நீங்கள் சுகமாகுங்கள் என்ற அந்த செய்தி நிறுத்தப்பட்டுவிட்டது. ஆகவே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். உணர்வு நீக்கப்பட்டுவிட்டது. உணர்ச்சிகளில் அவர்கள் அதிகமாகி வேதனையை, அதே உணர்வோடு இருக்கும்பொழுது என்ன வேதனையோ, உணர்வு நீக்கப்பட்டுவிட்டால் அந்த வேதனை அதிகமாகிவிடும், தாங்க முடியாத அளவுக்கு. எனினும் வாழ்க்கையை பாக்கி இருக்கின்றது. அந்த பாக்கியை இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து தீர வேண்டும். இந்த வாழ்க்கையின் பகுதியில் பெரும்பாலான மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட பிறகு தங்களுடைய மரணத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும், ஆல்மோஸ்ட் அவ்வளவு நோயாளிகளும் எந்த மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள், எந்த மாதிரியான வாழ்க்கையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவனியுங்கள். சுகமாகுவேன் என்று அந்த உணர்வு இருக்கும் வரையில் இறைவன் உங்களோடு இருக்கின்றான், இன்னமும் போய்கொண்டிருக்கின்றான். உங்கள் மீது அவன் இரக்கமுள்ளவனாக, சுகமாகாது என்ற வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைமையும் அந்த அளவுக்கு தான் போய்கொண்டிருக்கின்றது. திரும்ப வேண்டும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மனுஷன மாறுறதுக்கு, நம்ம மாடுகளாக இருக்கின்றோம், ஒரு சூடு போதும் மனிதனாக மாறுவதற்கும், இந்த மருத்துவமனைகளை விட்டு வெளியேறுவதற்கும், டாக்டர்களை விட்டு வெளியேறுவதற்கும், நம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதற்கும், உணர்வை அதிகரித்துக் கொள்வதற்கும். இந்த உணர்வின் அதிகரிப்பானது உணர்ச்சிகளை அடக்குகின்றது, வேதனைகள் நோய்கள் நீங்குகின்றன. இந்த உணர்வின் உயிரோட்டம் என்னுடைய வாழ்க்கைக்கு மறுமலர்ச்சிக்கான வாழ்க்கையின பாதையினுடைய ஆரம்பம். இந்த எண்ணத்தின் மீது நீங்கள் இன்று நினைத்திருக்க வேண்டும். அத்தியாயம் 3:113, அவர்கள் சமமல்லர், அவர்களே ஒருவருக்கொருவர் விரோதிகள். யார் இறை உணர்வை நிராகரித்துவிட்டார்களோ அவர்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் பெருமிதத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில், பெருமையோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் அந்த இருவரும் சமமல்லர், அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகள். இங்கு உணர்வோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் சமமல்லர். ஒருவருக்கொருவர் மிகைத்தவர்கள், அழகான பாதையில் உயர்வானவர்கள். நாம் ஒருவரை ஒருவர் பெருமை கொள்வதும் இல்லை, பெருமை பாராட்டுவதும் இல்லை, மற்றவர்களை கீழாக மதிப்பதும் இல்லை. என் இறைவனுடைய இன்னும் உயர்வான பாதைகளுக்காக, மேலான பாதைகளுக்காக வேண்டி இன்னமும் பணிவை மேற்கொள்கின்றேன். என்னுடைய தேவைகளுக்கு அப்பால் உள்ளதை செலவு செய்கின்றேன். இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு அப்பால் உள்ளதை செலவு செய்வார்கள். ஏனென்றால் அது அபரிமிதமான அந்த தாராளமான மனதை கொடுத்திருக்கின்றது. பணிவுடையவர்களாக இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய பொருளாக இருப்பதன் காரணமாக, அவர்கள் செலவு செய்வதன் காரணமாக தாங்கள் தங்களுடைய செல்வங்களில் குறைபட்டவர்களாகவும் நாளைக்கு தேவையுள்ளவர்களாக ஆகி தரித்திரமும் பெற்றுவிடுமோ என்று மனதில் கூறக்கூடிய அந்த நிலைக்கும் அப்பாற்பட்டு விசாலமான மனதுடையவர்கள். அந்த விசாலமான மனதிற்கு அவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் அதிகமாக அல்ல அவர்களுக்கு கொடுப்பனாக இருக்கின்றான். யார் செலவு செய்வதற்கு கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர்களிடமிருந்து உணவு உட்கொண்டால் கூட உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. பெருமைக்காக செலவு செய்கின்றார்கள், அவர்களிடமிருந்து நாம் உணவு உட்கொண்டால் வயிற்றின் நெருப்பை தவிர கிடையாது. பணிவுடையவர்களாக யார் இருக்கின்றார்களோ, இறைவனுக்காக வேண்டி செலவு செய்கின்றார்களோ, அந்த உணவில் உணர்வு இருக்கும், உங்களுக்கு விளக்கம் இருக்கும், நாமும் வாழ்க்கையில் விளங்குவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக இறைவன் நமக்காக இன்று அனுமதித்திருக்கின்றான். அவர்கள் சமமன்றர், வேதத்தை இடையோர். யார் சிந்தனையில் தங்களுடைய இறை உணர்வை கொண்டு ஒவ்வொரு தேவைக்கும் கேள்விகள் எங்கு கேட்கின்றார்களோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஞானம், கேள்வி ஞானங்கள் அகிலங்களை மிஞ்சிய மாபெரும் ஆற்றலை கொண்டிருப்பவை. மனிதர்களிடம் எப்போது கேட்டேனோ என்னுடைய கேள்விகளுக்கு தரம் தாழ்ந்து விட்டது, கெட்டுவிட்டது. தரித்திரமே கதி என்று அந்த நிலைக்கு ஆகிவிடுவோம். எச்சரிக்கை இருக்க வேண்டும். கேள்விகள் என்று வரும்பொழுது கேள்வி மனிதர்களிடம் படிப்பறிவும் படிப்பினை அறிவுகளும் வேதனை கொண்ட அறிவுகளும் தரித்திரம் பிடித்த அறிவுகளும் கூடாது. கேள்விகள் என்று வரும்பொழுது இறைவனிடமிருந்து தெளிவான ஞானம், அழகான ஞானம், அமைதியை கொடுக்கக்கூடிய அந்த ஞானம், பொறுமையை கொடுக்கக்கூடிய அந்த ஞானம் வேண்டும். நிச்சயமாக நாம் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய பாதை அமைந்துவிட்டோம். இவர்களை இறைவன் எவ்விதமாக கவனிக்கின்றான் என்பதை அடுத்த வரையில் பாருங்கள். இறைவன் நேரங்களில் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நினைவு கூறுகின்றார்கள். இறைவன் நேரங்களில் தூக்கம் வருமா, தூக்கம் வராதா? இறைவன் நாடியவர்களுக்கு தூக்கம் இல்லை, அளவிட்டப்பட்ட தூக்கம், சிறு தூக்கம் போதுமானது. இறைவனை நம்பாதவர்களுக்கு பெருந்தூக்கம் வேண்டும், அதுவும் சரி, விடிகாலையில் சூரியன் உதித்த பிறகும் கூட அந்த தூக்கம் தொடரும். தரித்திரத்துக்குரிய வாழ்க்கையின் பகுதி. யார் இன்னமும் விடுவதற்கு நேரம் இருப்பதற்கு முன்பாகவே எழுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பானது. அலாரம் வச்சுக்கிறது கிடையாது, இறைவன் எழுப்ப வேண்டும். இறைவன் என்னை கவனிக்கின்றான், அவன் என்னை எழுப்புகின்றான். இறைவன் நேரத்தின் பகுதிகளில் ஓர் உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றது, நான் எழுப்பப்பட்டிருக்கின்றேன். ஒரு விஷயத்தை எப்பொழுது அறிகின்றோம், ஏன் தூக்கம் வரவில்லை என்று ஊரார் கேட்பார்கள் மற்ற மனிதர்களிடம், டாக்டர்களிடம், தூக்கம் வரவில்லை ஏன்? உங்களுடைய இருதயத்தில் கேளுங்கள், பதில் இருக்கின்றது. தூக்கத்தை கொடுப்பவன் யார்? இறைவன். அவனை தவிர கதி இல்லை, அல்லாஹ். அப்படி என்றால் எடுப்புபவன் யார்? அல்லாஹ். அவனை தவிர எவரை எவனும் இல்லை. தூக்கத்தை தருபவன் அவன்தான் என்றால் விடுத்திருந்து நிறைய வேலை பார்க்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது எல்லா பயனையும் வச்சுட்டு, எல்லா புத்தகத்தையும் வச்சுட்டு, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தின் மீதே விழுந்து தூங்குகின்றேன். அப்படி என்னுடைய விழிப்பு வேண்டும் என்று இருக்கும் பொழுது, நிறைய வேலைகள் பார்க்க இருக்கும் பொழுது, இன்று இரவு பூராம் எனக்கு வேலை என்று இருக்கும் பொழுது தூங்கச் செய்வோன் யார்? தூக்கத்தை கொண்டிருப்போம் யார்? இவ்வளவு உறுதிக்கும் பின்னர் அவனை தவிர இல்லை, அல்லாஹ் என்பதுடைய பொருள். அல்லாஹ் என்பது அவனை தவிர இல்லை. நான் எனக்காக எதனையும் நான் நிறைவேற்றிக் கொள்வன் இல்லை, எனக்கு வேறு கதி கிடையாது என்று ஒரு நாள் பொழுதுடைய தூக்கம் இல்லை என்றால் தெரிஞ்சுவிடும். அவன் எனக்கு தூக்கத்தை நீக்கிவிட்டால் தூக்கத்தை தருப்பன் எவனும் இல்லை என்று. தூக்கத்திலிருந்து எழுப்புபவனும் அவன் தான் என்பது விளங்கியிருக்கும். இனி டாக்டர்களிடம் சொல்லப் போகின்றீர்களா, தூக்கம் இல்லை, தூக்கத்துக்கு மறந்து கொடு என்று? இறைவன் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தூக்கத்தை நீக்கியிருக்கின்றான். அந்த தூக்கம் என்று இல்லையோ அன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய அனைத்து பொருள் அடிப்படையிலான கெட்ட காரியங்களையும் நினைத்து பாருங்கள். பெருமையை நினைத்து பாருங்கள், பொறுமையின்மை நினைத்து பாருங்கள், உங்களுக்கிடையில் சண்டை சச்சரவு நினைத்து பாருங்கள். என்னை கைவிட்டு விட்டதனுடைய பலன்களை நினைத்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திற்கு எதுவும் தெரியவில்லை என்றால் மன்னிப்பவனே என்று உங்களுடைய இரவின் பொழுதுகளில் நான் எப்பொழுது தூக்கத்தை இணைக்கிருக்கின்றனோ மன்னிப்பவனே உன்னை சிவகதி இல்லை என்ற அந்த அமைப்புக்கு வாருங்கள். உங்களுக்கு நான் தூக்கத்தை தரும் வரையில் உணர்விலிருந்து மாறாதீர்கள். நிச்சயமாக அந்த தூக்கம் விடிகாலை பொழுதில் வரும். 3 மணிக்கு 3:30 மணிக்கு படுக்க போனது 9 மணி 10 மணி 11 12 1 பார்த்துட்டே இருப்பீங்க. எரிச்சல் வரும், எரிச்சல் வரக்கூடாது. கடைசி 2-3 மணிக்கு வரும், இப்போதான் தூக்கம் வரும் நினைப்பீங்க. அங்கேயும் கேடு. அவன் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். படிப்படியாக உங்களுடைய உள்ளத்தில் கண் புறமிருந்து ஞானங்களை அளித்து சுகமான உணர்வை அதிகமாக்கி உணர்ச்சிகளை நீக்கி பெருவாழ்க்கையில் வாழக்கூடிய நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஞானங்களோடு அந்த கேள்விகளுக்குரிய பதில்களாக உங்களுடைய வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். தூக்கம் இல்லை என்பது இறைவனிடமிருந்துள்ள ஒரு மாபெரும் பொக்கிஷம். இறைவன் என்னை தனியாக கவனிக்க ஆசைப்படுகின்றான். அவ்வளவு பேரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஞானங்களை கொடுக்க ஆசைப்படுகின்றான். இப்பொழுது சைத்தானும் வருவான். எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்காங்களே, நீங்க தூங்கிட்டு உள்ள அவனும் பேசுவான். எனக்கு தூக்கத்தை தருவது சைத்தான் அல்ல, நிச்சயமாக இறைவன் தான். எனக்கு விழிப்பை கொடுப்பதும் நிச்சயமாக அவன் தான். இப்பொழுது தூக்கத்தையும் கொடுக்கவில்லை, விழிக்க வேண்டிய தேவையும் இல்லை. எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் புரண்டு புரண்டு படிப்பீர்கள். நிச்சயமாக சுகம் இல்லை. நான் தூங்க வைக்கும் பொழுது நான் உங்களை இடமும் இடமாக புரட்டும் பொழுது அது சுகம் இருக்கின்றது. நீங்கள் தூக்கம் வேண்டும் என்பதற்காக உங்கள் உடலை வருத்தி கொண்டு படுக்கை உண்டு கொண்டிருப்பீர்கள். காலையில் எழுந்திருக்கும் உடல் வலிதான் மிஞ்சும். இறைவன் யார், நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு துரும்பளவு நன்மை கூட உங்களிடமிருந்து இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்து அவ்வளவும் இருக்கின்றது. இறைவன் யார் என்றால் அது பொருள் என்ன? எவன் எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தானோ, ஒரு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று அமைத்தானோ அவனைத் தவிர கதி இல்லை. அல்லாஹ் என்பதனுடைய பொருளாகும். இறுதி நாளை நம்புங்கள். இதனை இப்பொழுது நம்பவில்லை என்றால் இறுதி நாளில் உன்னைத்தவர் கதி இல்லை என்று வேதனைகளோடு நாம் அந்த திரும்ப வேண்டியிருக்கும். முற்கூட்டியை நம்புங்கள். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னைத்தவர் கதி இல்லை. அந்த கதி இல்லை என்ற பயம் இப்பொழுது மதாக ஆரம்பிக்க வேண்டும். இறுதி நாளை நான் இன்றே நான் ஏற்றுக்கொண்டேன். பொருள் தெரியாமல் முஸ்லீம்கள் பெரும்பாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ் என்ற ஓசையை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி ஓம் என்று இந்துக்கள் ஓசையை வணங்குகின்றார்களோ அதே போன்று அல்லாஹ் என்று ஒரு ஓசையை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் என்பது தெரியாமல் அவனைத் தவிர கதி இல்லை என்று அந்த உணர்வை கொள்ளாமல் வெறும் ஓசையை வணங்கிக் கொண்டிருக்கூடிய இந்த மக்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். பயம் ஏற்பட வேண்டும், உள்ளச்சம் வேண்டும், உள்ளத்தில் தங்குங்கள். புண்ணியஸ்தலம் இதுதான். இதை விட்டும் வெளியேறி நீங்கள் கட்டிக்கொண்ட கட்டிடங்களுக்குள் இந்து கட்டிடம், முஸ்லீம் கட்டிடம், இந்து கிறிஸ்துவ கட்டிடம் என்று அங்கு செல்லாதீர்கள். இங்கிருந்து வெளியேறி விட்டீர்கள். இனி உங்களுக்கு கெட்ட வழிகள் தான். உள்ளத்தில் தங்கும் வரையில் உங்களுக்கு இறைவனுடைய பாக்கியம் உண்டு, மாபெரும் ஆற்றல் உண்டு, இறைவனுடைய அருள் உண்டு, இறைவனுடைய வாழ்க்கை உண்டு. அதை விட்டும் எப்படி வெளியேறினீர்களோ ஊர் மக்கள் உலக மக்களை பின்பற்றி கொண்டு நிச்சயமாக நாம் வடிகேற்றலாகிவிட்டோம். இனி அந்த தூக்கம் உங்களுக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். தூக்கம் இல்லை என்றால் அது சுகமான உணர்வு. இறைவனோடு நான் நெருங்கியிருக்கின்றேன், இறைவன் என்னை கவனிப்பதற்காக தூக்கத்தை நீக்கிவிட்டான். இது எவ்வளவு அழகான ஒரு தகுதி அந்த இறைவன் பொழுதில் நமக்காக இறைவன் அமைத்திருப்பது. நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் சிவராத்திரி என்று. இறைவனுக்காக நான் காத்திருக்கின்றேன், இறைவனுடைய அனுகிரகத்துக்காக நான் விழித்திருக்கப் போகின்றேன் என்று தூக்கம் தள்ளிவிடும். முஸ்லீம்கள் ஒரு நாளை வைத்திருப்பார்கள் மேராஜ் என்று. நாங்கள் எங்களுடைய இறைவனை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்று அங்குமும் தூங்கி வழிவார்கள். ஆனால் இறைவன் தூக்கத்தை எடுத்து விட்டான் தனக்காக வேண்டி. அங்கு நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் தூக்கம் கிடையாது. யார் ஆற்றல் மிக்கவன்? ஆனாலும் இந்துக்களாவது கூறுவார்கள், என்னைக்காவது தூக்கம் இல்லை என்றால் நீங்கள் சிவராத்திரி தான் சொல்லுவாங்க. அப்போவாவது கொஞ்சம் கடவுள் வணக்கம். ஆனால் இவங்க தூக்கம் இல்லாத போது மேகராஜன் சொல்ல மாட்டாங்க. ஏன் எனக்கு தூக்கம் வரேன்னு 1000 கேள்வி கேட்டுருப்பாங்க. உணர்வு வேண்டும், உணர்ச்சிகளில் வாடக்கூடாது. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று அறிவித்து விட்டான். அந்த சுகமான வாழ்க்கைக்காக வேண்டி இன்று இந்த இரவை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். நான் உங்களுக்கு தூக்கத்தை கொடுப்பவனாக இல்லை, நான் கெடுத்து விட்டேன் என்று எண்ணாதீர்கள். கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியம் நான் நெருக்கமாக இருக்கின்றேன். என்னை விட்டுவிட்டு வெகு தொலைவில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு செல்லாதீர்கள். நான் அனுமதித்தால்தான் தூக்கம், அப்படி அனுமதிக்கவில்லை என்றால் துக்கம்தான். ஆக இந்த தூக்கம் இல்லாத அந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மேராஜராக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சிவராத்திரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், எப்படி வேண்டுமானால் ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் நீக்கியிருக்கின்றான், ஆக நான் அவனோடு இணைந்திருக்கின்றேன் என்ற பொருள் அல்ல, அவன் என்னோடு இணைந்திருக்க விரும்புகின்றான் என்பது பொருள். இந்த நாளை நீங்கள் உங்களுக்கு உரிய நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பொழுதுகளில் நீங்கள் இறைவனை என்றென்றும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது கூறுங்கள், 3:13 வசனம், நீங்கள் சமமானவர்களா அல்லது தனித்தனித்தன்மையோடு மிக உயர்ந்த பார்வையில் அமையக்கூடிய இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற அவனுடைய நேசத்திற்குரிய மக்களா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்த மனிதரோடு உருவாளாதீர்கள், இறைவனோடு உருவாடிக் கொண்டிருங்கள். அவனுடைய வாக்குகளின் மீது அடுத்த மனிதர் எனக்கு உதவுவார் என்று நீங்கள் ஒரு கூட்டு வாழ்க்கையில் அமைய வேண்டாம். இங்கு கூட்டு பிரார்த்தனை பற்றி பேசுவார்கள், கூட்டு வாழ்க்கையை பற்றி பேசுவார்கள், அவ்வளவும் இரண்டராக இருக்கின்றான். நீங்கள் தனித்தனியான வாழ்க்கைக்குரியவர்கள். உங்களை நான் தனித்தனியான வாழ்க்கைக்காக அமைத்திருக்கின்றேன். நான் உங்களுக்கான தகுதிகளை அமைக்கின்றேன், நான் உங்களுக்கான தேவைகளை அமைக்கின்றேன். உங்களுடைய அமைப்பை முழுமையாக்கினும் செவ்வையாக்கினும் நான் தான். உங்களுடைய இருதயத்தையும் அமைத்தேன். அங்கு எந்த அளவுக்கு கொடுத்தால் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அறிகின்றேன். இப்பொழுது நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். கொஞ்சமான அழகான சுவையான வாழ்க்கைக்காக வேண்டி அதனை நீங்கள் அதிகமாக்கி கொண்டு வாழ வேண்டும் என்னவென்றான். சேமித்து வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் நம்புவேனானால் இறைவனை கைவிட்டுவிட்டேன். வரக்கூடிய வருமானத்தை நம்புவேனானால், எதிர்காலத்தை நம்புவேனானால் நான் இறைவனை முன்னோக்குகின்றேன். உங்களை சேமிப்பிலிருந்து எந்த அளவுக்கு நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவனுடைய வருங்காலம் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டது. சிறப்பான காலமாகவும் அந்த வருங்காலத்தில் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அழகான வாழ்க்கையாகவும் அமையும் என்பதை இன்று நீங்கள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்குள்ளும் ஆக்கிக்கொண்டு நீங்கள் சிதைந்து போக வேண்டாம். சத்தியத்தை நம்புங்கள். அவர்களில் ஒரு சாரார் வேதத்தோடு நிலைத்திருக்கின்றார்கள். வேத உணர்வுகளோடு, சிந்தனை செல்வத்தோடு, சிந்தனையுடைய ஞானங்களோடு, கேள்வி ஞானங்களோடு நினைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இரவின் நேரங்களில் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நினைவு கூறுகின்றார்கள். உன்னை தவிர கதி இல்லை என்று பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய புலன்களை கொண்டு அவ்வளவு விஷயங்களையும் நினைவு கூறுகின்றார்கள். அல்லாஹ் என்பது உன்னை தவிர கதி இல்லை. அதனுடைய அத்தாட்சிகளை சுற்றிலும் பார்க்கின்றார்கள், நினைவு கூறுகின்றார்கள். நான் நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று, என்னென்று அவனை தவிர என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவன் இல்லை. ஒவ்வொரு அணுவையும், ஒவ்வொரு நொடிப்படுதையும், ஒவ்வொரு கண் சிமிட்டலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையையும் அவன் எனக்கு அரசியலமைக்கின்றன தவிர நான் இல்லை. நீங்கள் இப்பொழுது அறிவீர்களானால் அந்த இரவின் பொழுதுகளில் நீங்கள் பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இரவின் பொழுதில் ஒரு தரம் கண்ணை மூடுகின்றேன், திறக்கின்றேன், இரவு போய்விட்டது. 6 மணி நேரம், 7 மணி நேரம் போய்விட்டது. இரவு முழுவதும் ஒரு கண் சிமிட்டுதல். எத்தனை முறை பகல் வேலைகளில் கண் சுமிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், அவ்வளவு பொழுதுகளும் போய்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் நான் கண் சுமிட்டும் பொழுது ஒரு இரவின் பகல் பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இரவும் பகலும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது வேகமாக. நீங்கள் அந்த இரவை கணக்கிடுபவர்கள் இல்லை. இன்னை அறியாமல் கண் அயறுகின்றது. ஒரு செகண்ட கண் விடுப்பும் பொழுது அவ்வளவு அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு 5 நிமிஷம் தூக்கத்தோடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து ராத்திரியில் பூரா தூங்கலாம் கிடைக்காது. இறைவனுடைய காரியங்களில் எதனை நீங்கள் அளவிடுவீர்கள், அவனுடைய ஆற்றலில் எதனை நீங்கள் கணக்கிடுவீர்கள்? இரவையும் பொழுதையும் கணக்கிடுபவர்கள் நீங்களா? நிச்சயமாக இல்லை. இறைவன் இப்பொழுது நம்மை மன்னிக்கின்றான். இவ்வளவு விஷயங்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய மன்னிப்பின் காரணமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த மனிதனுடைய உதவியை நாடாதீர்கள், முள்ளத்தில் வைக்க வேண்டாம். இவர் எனக்கு உதவுவார் என்று கணவனையோ, கணவன் மனைவியையோ, பிள்ளைகளையோ, பெற்றோர்களையோ, நட்புறவுகளையோ, உங்களுடைய தொழில்களையோ, உங்களுடைய முதலாளிகளையோ ஒரு காலம் நம்பாதீர்கள். இறைவன் உங்களுக்காக அருளிப்பவன். அந்த மாபெரும் ஆற்றல் மிக்கவன் உங்களுக்காக பூமியில் அவ்வளவு விளைச்சலையும் கொண்டு வந்துவிட்டால் எதற்காக உடைக்க வேண்டும்? சொர்க்க வாழ்க்கையில் உங்களுக்கு விருப்பம் இருக்கின்றது. அந்த சொர்க்க வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் பொழுது அங்கே எனக்கு வேலை போட்டு கேட்பீங்களா? நிச்சயமாக இல்லை. விரும்புங்கள், அதை நம்பினால் இப்பொழுது விரும்புங்கள். விளைச்சல்கள் அதிகமாகிவிட்டால் காசுக்கு ஏது மதிப்பு? ஒவ்வொரு விஷயமும் அதிகமாகிவிட்டது, ஒவ்வொரு உணவும் அதிகமாகிவிட்டது. நான் ஏன் இங்கேருந்து வெளியில் போகணும்? எனக்கு என்ன வேலை? என் கால்களுக்கிடையில் ஒவ்வொரு மண்துகளும் தானியங்களாக, விதவிதமான தானியங்களாக, ஒவ்வொரு இலையும் பூக்களாகவும், ஒவ்வொரு கிளையும் பழங்களாகவும் இருக்குமானால், ஒவ்வொரு விதமான ருசியாக இருக்குமானால், 1 அடி இந்த இடத்தை விட்டு நான் வெளியேற வேணாம். தேவையா இந்த போயிட்டு இருக்கிற பிசாசு வாகனங்கள் அவ்வளவும், ஃப்ளைட் கார்கள், ரயில்கள் தேவையா? அதெல்லாம் நீ 2000 ரூபா கொடுக்காது எடுத்துட்டு போ, எனக்கு தேவையே கிடையாது. கவர்மெண்ட்னு ஒன்று கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் ஆட்சி புரியப்பவன். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் பூமியை மேயக்கூடியவனுடைய ஆட்சி தேவையில்லை. வானங்கள் முதலாக பூமியில் இறங்கவில்லை என்றால் பூமியில் ஒரு புல் முளைக்காது, ஒரு உயிர் நமக்கு இருக்காது. அந்த இறைவனை விட்டுவிட்டு இங்கே நீங்கள் கட்சியையும் பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் பார்த்துருக்கீங்களா? 2010 கை நின்றுட்டு இப்பொழுது உங்களுக்கான ஒரு சோதனை, உங்களுக்கு நான் ஆட்சி புரிய வேண்டுமா, நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட மக்களா, நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக உங்களுடைய இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்புகின்றீர்கள். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் ஆற்றலின் மீது எங்களை நினைத்திருக்க செய்வாயாக. இறைவன் நேரங்களில் நாங்கள் நினைத்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் நற்சாட்சிகள் நினைவு கூற வேண்டும். சுற்றி வர பார்க்கின்றேன், ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, கதறலையும் அவலங்களையும் பார்க்க முடியும். கடன் வாங்கி கொண்டு உயிர் போய் பிறகு அந்த செத்த பணத்தை வாங்கிட்டு வரத்துக்கு காசு இல்லாமல் நிற்கக்கூடிய அந்த நிலையும் பார்க்க முடியும். அவனை தவிர கதியில்லை என்று ஓலமிட்டு அழுதவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். எவ்வளவு பணக்காரன் அமர்ந்தாலும் ரோட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடியும். எல்லாம் பணமும் சுடையிடப்பட்டு விட்டது. நயம் ஜெகமும் துரோகமும் இப்படியா நீங்கள் இறைவனை பார்க்க முடியும்? கருணையாளன், மன்னிப்பவன், தாராளமானவன், மாபெரும் அருளாளன், நிகழில்லாத இறக்கமுடையவன். அந்த ஒருவனை தவிர கதியில்லை என்று இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் தங்குங்கள். இன்று முதலாக மனிதர்களை பின்பற்றுவதையோ பூசாரிகளை பின்பற்றுவதையோ கைவிட்டுவிட்டு இறைவனை நேரடியாக பின்பற்றக்கூடிய அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பணிகின்றார்கள். ஏற்றுக்கொண்டே இறைவனை என்று பணிய வேண்டும். அத்தியாயம் 3:113 நாம் இப்பொழுது அறிய வேண்டியது, சமமானவர்கள் நாங்கள் என்று கூறக்கூடிய நான் உனக்கு சமமாகிட வேண்டும், நீ எனக்கு சமமாகிட வேண்டும் பேசக்கூடாது. ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே உயர்ந்தவங்க கூடிய, ஒவ்வொருவரும் மற்றவருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய, இறைவனுக்கு படிந்த நல்லடியார்களாக வாழ வேண்டிய அந்த சூழ்நிலையில் உங்களுடைய உயர்வை பற்றி நான் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கின்றது. என்னை பற்றி நீங்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை எப்படி அமைத்திருக்கின்றான். ஆக யாரொருவரும் மற்றவருடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம், பெருமை கொள்ளவும் வேண்டாம். தன்னுடைய உயர்வை கொண்டு சமமானவர்களாகவும் முற்றிலும் பணிந்தவர்களாகவும் இறைச்சமுடவர்களாகவும் உனக்கே கதி நீயே கதி என்று கூறக்கூடிய அந்த நாளை இன்று நான் ஏற்றுக்கொண்டவனாகவும் பயபக்தியோடு வாழும் காலமெல்லாம் நம்மையும் நம் சந்ததிகளையும் இறைவன் நிச்சயமாக பாதுகாப்பவனாக இருக்கின்றான். வாழ்க்கை முழுமைக்கும் உலகம் அழிவு நாள் வரை.